இயேசுவை தேடி வருகிறே. என் இதய முறையை எண்ணிடாருமே. நீ இல்லையே, நான் இல்லையே, நீ இல்லையே, நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா.
ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளே, உம்மிடமிருந்தே மன்னிப்பு எமக்கு வருகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, இந்த காணொளி வாயிலாக கடவுளுடைய பேரிரக்கத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஆசிரோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இறைப்பிள்ளைகளே, இறைவன் நம்மை பல வழிகளில் மீட்டிருக்கிறார். அந்த மீட்பு திட்டத்தை பல்வேறு நபர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு ஏற்புடைய செயல்கள் செய்வதனால் மட்டுமே மீட்படைய முடியும், சட்டங்களினால் அல்ல என்பதை இந்த நாளில் ஆண்டவர் வாசகங்கள் வாயிலாக நம்மோடு தெளிவுபட பேச காத்திருக்கிறார். மகிமையின் தேவனாய் மகிமையில் விட்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவின் பலப்படுத்தக்கூடிய நங்கூரமாய் நம்மோடு என்றும் இருக்கிறார். அவரே அழியாத ஒரே உன்னதமான உயிருள்ள சொத்து என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆண்டவத்தினுடைய அருளால் உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அரட்சாட்சி செய்ய இந்த பலியொப்பு கொடுத்து மன்றாடுவோம். கண்களை மூடி இறை அருள் வேண்டி இந்த பாடலை பாடுவோம்.
மகிமையின் நங்கூரமே, மாறிடாத என்னே செய்யா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பியுரமே, மாறிடாத உம்மை என்றோ பற்றி கொண்டேன், உலகத்தை வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து புகழ்ந்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து புகழ்ந்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறினாத என்னே செய்யா, உம்மை என்றோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன்.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல்கள் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 3, இறை வார்த்தைகள் 21-30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறை வாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரையே நம்பீரு, பேரன்பும் மீட்டும் உடைய ஆண்டவரையே நம்பீரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு, பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு. ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார், யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு, பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக. ஆவலுடன் காத்திருக்கின்றேன், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட. ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு, பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரே நம்பீரு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 47 தொடங்கி 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினர்களையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு. ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இரண்டு வாசகங்களை மையப்படுத்தி இறைவன் நமக்கு தருகிற இன்றைய வாழ்வுக்கான செய்தி என்ன, இன்றைக்கு இறைவுணவாய் நாம் எதை அசைபோட போகிறோம் என்பதை நாம் இணைந்து சிந்திப்போம். இன்றைக்கி நற்செய்தியில் தொடக்க வசனமே பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையோடு ஆண்டவர் தொடங்குகிறார். என்ன சொல்கிறார்? இயேசு கூறியதால் ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சபிக்கிறாரா அப்படின்னு நம்ம நினச்சிட வேணாம். அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கடவுள் இயேசு ஆண்டவர் கடைசியாக சொன்னார் பற்றியா சொல்லப்படுகிற செய்தி என்னென்னா, இறைவாக்கினுடைய ரத்தங்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த தலைமுறையினரிடம் கட்டாயம் கணக்கு கேட்கப்படும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை இதனோடு நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு தடவை சுற்றுலாத்துக்காக சுற்றி பார்க்குறக்காண்டி அவர் போயிருந்தார், பெங்களூர் போயிருக்கிறார். அப்போது அவங்க நிறைய புதுசாக அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார். அந்த முதல் முறையாக இந்தியாவில் அதுவும் இந்த பெங்களூர் சிட்டியை சுற்றி பார்க்கன்னு வர்றார். நல்ல கிளைமேட்டு, நிறைய இடங்கள் அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறார். அப்போ அங்கே போனோடனே ஒரு டூரிஸ்ட் கைடு நிறையா இருப்பாங்களே, சுற்றுலாவுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தட்டையாக கேட்டு பார்க்குறாரு. அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் டூரிஸ்ட் கைடு, நீங்கள் டூரிஸ்ட் கைடு தானே தேடிட்டுருக்குறீங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவர் ஏற்கனவே ஒரு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு டூரிஸ்ட் கைடு புக்குமே அவர் கொடுக்குறார். அந்த புக்கை கொடுத்துட்டு சொல்கிறாரு, வழக்கமாக இங்கே வருகிற எல்லாருக்குமே நாங்கள் இந்த டூரிஸ்ட் கைடு புக்கு கொடுப்போம், நான் உங்களுக்கு உங்கள் ஊரை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிபந்தனை, நான் சுற்றி காமிச்சு முடிக்கிற வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த புத்தகத்தை திறந்து படிக்கக்கூடாது அப்படி என்று சொன்னாராம். அப்படியே அவரும் உடன்படுகிறார், சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்கு எவ்வளோ தொகை வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 500 ரூபாய் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இவரும் ரொம்ப சின்சியராக பெங்களூரில் இருக்கிற எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறார். இ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அந்த வந்திருந்தவருக்குமே அவ்வளோ நிறைவாக அது இருந்தது. அப்போ ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கையில் ஒரு பணத்தை கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு ரூமுக்கு வர்றார். நைட்டு லாட்ஜில் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும் போது எல்லாமே கரெக்டாக தானே இந்த மனுஷன் நமக்கு சுற்றி காமிச்சான். நான் என்னென்னலாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தனோ கிட்டத்தட்ட எல்லா இடத்தையுமே இவர் எனக்கு காமிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷர் எதுக்கு இந்த புத்தகத்தை திறந்து பார்க்கக்கூடான்னு சொன்னார் அப்படின்னு அவருக்குள்ளே வந்து ஒரு கியூரியாசிட்டி கிளம்பிருச்சு. ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாசிக்கலான்னு முத பக்கத்தை வாசிக்கிறாரு, ரெண்டாம் பக்கம் வாசிக்கிறாரு, மூணாம் பக்கம் வாசிக்கிறாரு. வாசிக்க அப்படியே அழகாக அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அடுத்து அந்த கைடு புக்கில் கரெக்டாக இருக்குது. கடைசி பக்கத்துக்கு வரார். அந்த கடைசி பக்கத்தில் தான் அந்த பஞ்ச் டைலாக் எழுதப்பட்டிருந்தது, உங்களை டூரிஸ்ட் கைடாக உங்களோடு வருவதற்கு வருகிறவருக்கு 50 ரூபாய்க்கு அதிகமாய் கொடுக்காதீர்கள், இது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் அப்படின்னு போட்டிருந்துச்சான். அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆகா இதுக்கெல்லாம் இந்த மனுஷன் நம்மளை இந்த புத்தகத்தை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருடைய தப்பு? அது அந்த புத்தகத்தை வாங்கி அந்த கைடுடைய தப்பு தான். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். திருச்சட்ட அறிஞர்களை உங்களுக்கு கேடு, அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள், அதை வந்து யாருக்கு நீங்கள் என்ன சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த தண்டனையெல்லாம் யாருக்கு ஐயோ கேடுன்றது நமக்கு இல்லை, விவிலியத்தை நமக்கு விளக்கி சொல்லாதவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பாரத்தை போட்டு தப்பிக்கலாம் நாம் நினைக்க கூடாது. அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் திருச்சட்டம் என்பது அது சுருளேடு, எல்லாருக்கும் வாசிக்க கொடுக்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. நீங்கள் கூட பார்ப்பீங்க, ஆண்டவர் எருசலேம் ஆலயத்துக்கு போகிற பொழுது, தன் சொந்த ஊருக்கு போகிற பொழுது சுருளேட்டை எடுத்து வாசித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இயேசு பெரிய சுருளேட்டை எடுத்து அப்படி வாசிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அப்படியா இருக்குது? இன்றைக்கி அப்படியா இருக்குது? உங்கள் இல்லங்களில் எத்தனை, வீட்டுக்கு ஒரு பைபிள் இல்லை, ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்குது, ஆளுக்கு ஒரு பைபிள். இன்றைக்கி அதுவும் கடந்து இன்றைக்கி இணையதளங்களில், டிஜிட்டல் மீடியாவில், எல்லா மொபைல்லையுமே இன்றைக்கி பைபிள் எல்லாமே வந்துருச்சு. அப்படின்னா என்ன? திறவுகோல் உங்கள் கையில் தான் இருக்குது. திறவுகோல் நம்ம கையில் தான் இருக்குது. விவிலியம் தான் திறவுகோல். அதில் தான் மீட்புக்கான செய்தி இருக்கிறது. அதில் தான் நம்முடைய வாழ்வுக்கான, செழுமையான வாழ்வுக்கான எல்லா விதமான குறிப்புகளும் அந்த பைபிளில் இருக்குது. நாம் எடுத்து வாசிப்பதற்கான சூழல் வந்த பிறகும் அதை எடுத்து வாசிக்காமல், எங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே தப்பு போட்டுட்டு நாம் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தலைமுறையினரிடையே உங்களிடம் கட்டாயம் கணக்கு கேட்கப்படும் என்பதை சொல்லுகிறார். சரி, இந்த விவிலியத்தில் என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், தொடக்கம் முதல் இறுதி வர வாசிங்கன்னா ஒரே செய்திதான் சொல்லப்பட்டிருக்கும். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்கிறது. கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த வசனம், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்வதனால் மட்டுமே மீட்பு உண்டு. இதுதான் பைபிள் முழுக்க முழுக்க சொல்லுகிற செய்தி. அந்த மீட்பு பணிக்கு தந்தையாம் கடவுள் யாரை யாரையெல்லாம் பயன்படுத்தினார், இறுதியாக தன் மகனை அனுப்பினார். அந்த மகனுக்கு செவிசாய்த்து அவருக்கு ஏற்புடையவராக வாழ்வதன் மூலமாகத்தான் மீட்பு இருக்கிறது அப்படின்றத இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அப்போது தந்தையாம் கடவுள் மகன் கிறிஸ்து வழியாக அருளை பொழிந்து நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். அதுதான் சுருக்கமான செய்தி. இந்த மீட்பு செய்தி மூன்று உவமைகளாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தில் வருகிறது. அது மூன்று என்ன என்ன அப்படின்றத நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதல் உவமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதி மன்ற உவமை. ஆண்டவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் அப்படின்ற செய்தி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்கிறது, குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுபவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். எப்படி? நேர்மையாளர்களை குற்றவாளிகள் என்றும் குற்றவாளிகளை நேர்மையாளர்கள் என்றும் தீர்ப்பு சொல்லுபவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நீதியின் தேவனாக வருகிறார் இல்லையா? இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு அப்படியே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு குற்றவாளிகளை வந்து நிரபராதிகளாய் மாற்றுவதும், நிரபராதிகளை குற்றவாளிகளாய் மாற்றுவதும் அன்றாடம் அரங்கேறுகிற ஒரு செயல். ஒரு கடந்த வாரம் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்குரிய இளைஞர்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஊரில் வந்து ஒரு மேல்மட்ட ஜாதியை சார்ந்த ஒரு குடும்பம் இருந்து கொண்டு இந்த சமூகத்து மக்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவருடைய அறியாமையை பயன்படுத்தி, அடிச்சு பிடிச்சலாம் பிடுங்களை, இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு 10-15 ஏக்கர் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்தை மொத்தமாக வாங்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க, இந்த பையனுடைய தாத்தா காலத்தில் இவங்களை ஏமாற்றி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலத்தில் அந்த சொத்தெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க 3வது தலைமுறை தலையெடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நம்ம தாத்தைங்களும் அப்பங்களும் ஏமாந்துட்டாங்களே அப்படின்றத கண்டுபிடிச்ச பிறகு இதை எப்படியாவது போராடி வாங்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் பார்த்தா அவங்க மலை போல் உயர்ந்து நிற்கிறாங்களே. இதில் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற செல்வாக்கு அதிகமாயிருச்சு. ஆனால் இந்த பக்கம் இந்த இளைஞர்கள்ட்ட பார்த்தோம்னா வேகம் இருக்குது, உண்மைத்தன்மை இருக்குது, ஆனால் அதை எடுத்து போராட முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த பையன் சொன்னான், நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஊரை சேர்த்து நான் போராடினேன், இப்போ தனி மனுஷனாக போராடக்கூடிய சூழல். ஏன்னா எல்லாரையும் அவர் விலை கொடுத்து வாங்கி விட்டார். இந்த மேல் ஜாதிக்காரன் சொல்லப்படக்கூடிய அந்த நபர் எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிட்டார். நான் தனி மனுஷனாக இன்றைக்கும் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒருவேளை கீழ்கோட்டில் ஜெயித்தாலும் சாமி, இதை மேல்கோட்டில் முறையிடக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஏன்னா சட்டத்தில் ஓட்டை இருக்குது, என்கிட்ட நியாயம் இருக்குது, அந்த நியாயத்தை வாங்கக்கூடிய பணம் அவங்ககிட்ட இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த நீதிமன்றங்களுடைய ஒரு அவல நிலையாக நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது இயேசு ஆண்டவருடைய நீதிமன்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்களேன். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நிரபராதிகளுக்கு நிரபராதியாகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி வசனம் சொல்லுகிறது, அவர் தன் நீதியை காட்டுவதில் சற்று காலம் தாழ்த்துவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அநீதி வழங்குவார் என்று சொல்லப்படவில்லை. கடவுள் தன்னுடைய நீதியை கொடுப்பதில் சற்று காலம் தாழ்த்துவார். உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும், எனக்கும் அந்த கேள்வி இருக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு தவறுகள் செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் தண்டனை அனுபவிக்காமல் இருக்கிறாங்களே, அவங்க வந்து இந்த சமூகத்தாலும் தண்டிக்கப்படுவதில்லை, கடவுளாலும் தண்டிக்கப்படுவதில்லையே அப்படின்னா, கடவுள் வந்து நீதியின் தேவன் எப்படி ஃபாதர் நாங்கள் புரிந்து கொள்வது, அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாமளே யோசிச்சு பார்க்கலாம். நாமளே ஒரு சில நேரங்களில் பெரிய கனமான பாவங்கள்லாம் செஞ்சுருப்போம், ஆனால் பெரிய அளவில் நாம் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதனால் கடவுள் தண்டிக்காமல் இருக்கிறாரு, அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படின்னா இல்லை, நீதியை காட்டுவதில் சற்று காலதாமதம் காட்டுகிறார். பயிரும் களையும் சேர்ந்து விளைஞ்சு வளர்த்தும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலான்னு கடவுள் விட்டு வைத்திருக்கிறார் என்று தான் நினைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இதை எப்படி இயேசுவோடு பொருத்தி பார்க்கிறது? ஒரு குற்றவாளி நிரபராதம் என்று தீர்ப்பு பெற்றவுடன் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது இல்லைங்களா? அதான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு குற்றவாளியை அவன் நிரபராதம் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், தகுந்த சாட்சிகள்லாம் வைத்து விசாரித்த பிறகு அவன் நிரபராதி என்று சொன்னப்பட்டவுடன் அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் தந்தையாம் கடவுள் சற்று வித்தியாசமானவராக இருக்கிறார். ஒரு குற்றவாளி நிரபராதி என்று சொல்லப்பட்ட பிறகு விடுதலை கிடைக்கிறது, ஆனால் நீங்களும் நானும் பாவியாக இருக்கிற பொழுதே தந்தையாம் கடவுள் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அந்த விடுதலைக்கு ஈடாக நாம் ஒன்றும் கொடுக்கவில்லை, தன் மகனுடைய இரத்தத்தை சிந்தி அந்த மகன் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் பார்க்கப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே, நாம் குற்றவாளிகளாக இருக்கிற பொழுதே ஆண்டவர் நீதியின் தேவனாக இருந்து நம் சார்பாக நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அப்போது இதை நாம் புரிந்து கொள்கிறோம். நீதிமன்றத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நீதிமன்ற உவமை உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு செய்தி பாருங்களேன், இரத்த பலி உவமை அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி இரத்த பலி? கடவுள் தன்னை பலியாகத்தானே கொடுக்கிறார். ஆமோஸ் 5:22 இப்படியாக சொல்லப்படுகிறது, எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீர் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன், கொளுத்த விலங்குகள் நல்லுறவு பலிகளாய் செலுத்தினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்படிதான் சொல்றார். எரிபலிகளையும் தானிய பலிகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன், கொளுத்த விலங்குகள் நல்லுறவு பலிகளாக செலுத்தப்பட்டாலும் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர், பலியை விரும்பாத ஆண்டவர் தன் மகனை பலியிட முன் வருகிறார். இதுதான் கடவுளுடைய மெக்னானிமிட்டி, அவருடைய அன்பினுடைய உச்சத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பலியை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் ஆனால் தன்னுடைய மகனை பலி கொடுக்க முன் வருகிறார் என்று சொன்னால், அதுதான் கடவுளுடைய அன்பினுடைய உச்சமாக நான் பார்க்கிறேன். எல்லாவற்றிலும் அவர் நீதியின் தேவனாக இருந்தாலும் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாய் தன் மகனை கொடுக்க வருகிறார் அல்லவா, அதுதான் அந்த பலி, இரத்த பலி கொடுக்க அவர் தன் மகனை கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒரே ஒரு காரியம் தான் நம்ம எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்புடையவராக நீங்கள் வாழுங்கள். மறுபடியும் இந்த வார்த்தை இன்னைக்கு வருகிறது. அவருக்கு ஏற்புடைய செயல் வழியாக மட்டுமே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். அது என்ன நம்பிக்கை? தன் மகன் மீது கொள்ளுகிற நம்பிக்கையின் வழியாக கடவுள் நம்மை ஏற்புடையவராக மாற்றுகிறார். அதனால்தான் பலியே விரும்பாத ஆண்டவர் தன் மகனையே பலி கொடுக்க போகிறார். இதை யோசிச்சு பாருங்களேன். இது பைபிள் வந்து நீங்கள் எப்படின்னா அப்படியே நீங்கள் படித்து அப்படியே புரிஞ்சுக்கோன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனை, இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே அப்படியே ஊற்றி கூட பார்க்கலாம், பொருத்தி கூட சொல்ல மாட்டேன், ஊற்றி பார்க்கலாம். ஆபிரகாம் அவருடைய பிள்ளையை கொண்டு போய் பலியிட போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பார்த்துட்டு உன் பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. உன்னுடைய ஒரு பிள்ளை நீ வைத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு தந்தையாம் கடவுள், அவருக்கும் ஒரு பிள்ளை தான், ஆனால் தன் பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன் வருகிறார் என்று சொன்னால் அதில் தான் அவருடைய அந்த மகிமை, அந்த அன்பினுடைய ஊற்று. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட திருப்பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா அதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள் அப்படின்னு. என்னது பேரன்பும் மீட்பும் ஆண்டவருக்கே உரியது அப்படின்றத இன்னைக்கு சொல்வதை பார்க்குறோம். சரி, ரெண்டு உவமை சொன்னோம். ஒன்று நீதிமன்றத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி, கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவது பலியை மையப்படுத்தி கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ விடுதலை உவமை அப்படின்றத பார்க்குறோம். எப்படி ஒரு அடிமை தன்னை விடுதலை செய்து கொள்ள, அன்றைக்கு இருந்த பாரம்பரிய சட்டப்படி ஒரு அடிமை தன்னை விடுதலை செய்து கொள்ள அந்த அடிமை தன்னுடைய பாவத்திற்கோ அல்லது தன்னுடைய விடுதலைக்கு ஈவாக அவன் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து தான் மீட்டுக்கொள்ளப்படுவார்கள். இதை ஏற்கனவே நானே ஒரு முறை மறையுறை வைத்திருக்கிறேன். அதான் அந்த யூபிலி ஆண்டுன்னு வருகிற பொழுது அவன் என்ன இனமாக அதுக்கு ஈடாக கொடுக்க முடியுமோ அதை ஒரு தலைவனாக இருக்கிறவன் அந்த யூபிலி ஆண்டை தள்ளிவிடணும். அதுதான் வந்து யூபிலி ஆண்டு, அது தொழிலாளர்களுக்கான விடுதலை ஆண்டு அப்படின்னா நானே மறையுறை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியலை. இப்போ நான் ஒரு அடிமை தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு செய்வதற்கு அவன் ஏதாவது ஒன்றை கொடுத்து தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு காரியம். ஆனால் இயேசு பாவத்தின் அடிமைகளான நம்மை மீட்டெடுப்பதற்கு அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை பலியாக கொடுக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ என்னுடைய விடுதலைக்கு நான் எதுவும் பெரிதாக உழைக்கவில்லை, எனக்கு விடுதலை வேணும்னு நான் கேட்கவே இல்லை முதல்ல. ஆனால் நாம் அடிமை நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், தன்னுடைய திரு இரத்தத்தை நமக்காக சிந்தினார் அப்படின்னு. இந்த மூன்று நிலைகளில் ஆண்டவர் தருகிற அந்த ஏற்புடைய வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படின்றத நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படியாக ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு பலியை விரும்பாத ஆண்டவர் தன் மகனை பலி கொடுக்க விரும்புகிற இறங்கி வருகிற பொழுது, விடுதலைக்காய் நாம் ஏதும் கேட்காமல் இருக்கிற பொழுது அவரே தன் மகன் வழியாக விடுதலை தந்த ஆண்டவர் உங்களிடமும் எனக்கும் என்னிடமும் கட்டாயம் கணக்கு கேட்பார், கணக்கு கொடுக்க நாம் தயாரா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கட்டாயம் கேட்டு பார்க்கணும். சரி, இப்போது தன் மகனுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மனநிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நீதியின் தேவனாக இருக்கிறவர் நம் மீது கொண்ட பரிவன்பின் அடையாளமாய் நம்மை நம்பிக்கையின் வாயிலாக ஏற்புடையவராய் மாற்றிக் கொண்டார் என்று சொன்னோம்லமா. ஆனால் அதை பல நேரங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக அதை புரிந்து கொள்ளாமல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம ஏதோ ஓகே இது என்ன நமக்கு வந்து ஏதோ யதார்த்தமாக நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படின்றதையும் ஆண்டவர் வசனமாகவே சொல்கிறார், அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவராக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தான் தப்பு நடந்திருக்கு. என்னாச்சு, இலவசமாய் நாம் ஏற்புடையவராக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த இலவசம்ன்ற வார்த்தை தான் நாம் இறைவனை நோக்கி சற்று ஆழமாய் நெருக்கமாய் போக முடியாமல் போனதுக்கு காரணம். உழைக்காமல் வந்துச்சு இல்லையா, நம்ம அதுக்காக பெருசாக எதுவும் கஷ்டப்படலை. அப்பா நம்ம மேலே கொண்ட பாசம் நமக்கு மீட்பு கிடச்சிருக்கு. நாம் ஒரு காலியத்திற்கு உழைச்சிருந்தோம்னா அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தா சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து இந்த கலைஞர் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலைஞர் கொடுத்த டிவி, அந்த டிவி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த டிவி இருக்கும்போதெல்லாம் அதை வந்து சட்டை பண்ணுறதே இல்லை, ரிமோட்டை டம்முன்னு தூக்கி போடுறது, அமர்த்துறது, இது பண்ணுறது, ஒழுங்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இல்லை, டைரெக்டாக போய் டிவியை போட்டு ஆஃப் பண்ணுறது. அப்படிலாம் செய்யும் போதே உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை பெருசாக கண்டிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள், அதை அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா தானே அதனுடைய அருமை தெரியும். இன்றைக்கி கவர்மெண்ட் நமக்கு பல காரியங்களை இலவசமாக கொடுக்குது, அது தவறுன்னு சொல்கிறதுக்கு அல்ல, ஆனால் ஒரு விதத்தில் அது தவறும் கூட. இயலாதவர்களுக்கு போய் சேர்கிற பொழுது அது ஓகே, ஆனால் இலவசமாக நம்ம ஒரு காரியத்தை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொருளுடைய மகிமை நமக்கு தெரியாது. இன்றைக்கி இலவசமாக ஸ்டவ் கவர்மெண்ட் கொடுக்குது, இலவசமாக இன்றைக்கி பிள்ளைகளுக்கு படிப்பு முத கொண்டு எல்லாமே இன்றைக்கி இலவசமாக வரப்போகுது, எல்லாமே இலவசமாக இருக்கிறது. இலவசம் என்று வந்தாலே அந்த பொருளுடைய மகிமை நமக்கு புரிகிறது இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு என்ன தெரியும், அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். இலவசம் நம்மை ஒரு விதத்தில் என்ன செய்து சோம்பேறிகளாக மாற்றிவிடும், இலவசம் நம்மை பொறுப்பற்றவர்களாக மாற்றிவிடும், இலவசம் நம்மை தாந்தோண்டிகளாக மாற்றிவிடும். இது எல்லாமே நீங்கள் அப்படியே நீங்கள் கடவுள் தந்த இந்த இறை அருளும் இந்த மன்னிப்பும் இந்த மீட்பும் நமக்கு இலவசமாக வந்ததுனாலவோ என்னவோ தெரியலை, நம்ம பல நேரங்களில் இந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் போல் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நாம் கட்டாயம் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும், கடவுளுக்கு கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். நாம் ஒருத்தருக்கு ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அதை திருப்பி நாம் எதிர்பார்ப்போம், ஏதாவது எதிர்பார்ப்போம். நான் பணமாக கொடுக்குறேன் அப்படின்னா பணமாக நம்ம திருப்பி எதிர்பார்ப்போம். உழைப்பை கொடுத்தோம்னா அதற்கு நம்ம செய்கிற காரியத்துக்கு ரெசிப்ரோக்கல் ஆக்ஷன், அது எப்போவுமே நாம் எதிர்பார்ப்போம். எல்லா வினைக்கும் அதற்கு எதிரான அல்லது சரியான ஒரு எதிர்வினை இருக்குது இல்லையா, அதே போல் நம்ம கொடுக்குற ஒரு காரியத்தை நம்ம கைமாறாக எப்போவுமே எதிர்பார்க்கிறோம். நான் மீண்டுமாக வலியுறுத்தி சொல்கிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீட்பு, இந்த விடுதலை வாழ்வை நாம் பெறுவதற்கு கடவுள் கொடுத்தது பணமோ பொருளோ இடமோ இல்லை. மீண்டுமாக சொல்கிறேன், கடவுள் நம்மை மீட்டெடுத்ததற்கு பாவத்தின் அடிமைகளாக இருந்த நம்மை சாவிலிருந்து மீட்டெடுத்த அந்த ஆண்டவர் நம்மை மீட்பதற்கு கொடுத்தது பணமோ பொருளோ இடமோ இல்லை, மாறாக தன் ஒரே மகன் கட்டாயம் கணக்கு கேட்பார், கொடுப்பதற்கு தயாராக நாம் இருந்து கொள்ள வேண்டும். இப்படியே நீங்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு வாங்களேன். இதில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து அந்த ஐயோ கேடுன்னு சொன்னதற்குரிய ஒரு சில காரியங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் இறைவாக்கினர்கள் யாரிலிருந்து, இறைவாக்கின மோசையிலிருந்து சக்கரியா அவரை எல்லாரையுமே ஆபேலிருந்து, மன்னிக்கணும், ஆபேலிருந்து சக்கரியா அவரை நீங்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி தான் நீங்கள் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. ஒரு சில இறைவாக்கினருடைய புலம்பலை நீங்கள் கேட்கலாம். எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்கிறார், தாயின் வயிற்று நான் இருந்த போதே அவர் என்னை ஏன் கொல்லவில்லை கேட்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார், என் தாயே எனக்கு கல்லறையாக இருந்திருப்பாளே, அவள் கருவறையிலேயே நான் இருந்திருப்பேனே. எதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டம்? அந்த மக்கள் மத்தியில் வந்து பணி செய்கிற பொழுது அந்த அரசனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யார் சார்பாக இருக்காங்களோ அந்த மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எரேமியாவை எப்படியெல்லாம் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்பதை நீங்கள் எரேமியா புத்தகம் முழுசாக வாசா தான் தெரியும். சிறையில் அடைக்கப்பட்டு பட்ட வேதனை, அவரை கொலை செய்வதற்கு அவர்கள் தீட்டிய திட்டம், ஏகப்பட்டது எல்லாம் ரணமாய் எரேமியாவை துன்புறுத்தியது. அதே போல் இந்த நம்ம ஒன் ரெண்டு குறிப்பேடு 24:20 21ல் தான் இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த செக்கரியாவை அவர்கள் எப்படி கொலை செய்தார்கள், எரித்து கொன்றார்கள், கல்லால் எரிந்து கொன்றார்கள் அப்படின்றதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். சரி, அப்போ இறுதியாக இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு பரிசேயர்களிடம் இருக்கிற அந்த இரட்டை மனநிலை இன்றைக்கு நமக்கு மத்தியிலும் இருக்கிறது. இரட்டை மனநிலையை நாம் என்ன செய்யணும்னா அதை தூக்கி எறிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாமே கடவுள் நமக்கு கையகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். விவிலியத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் போதுமான, போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் இதுதான், நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை வாழ்வை, ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் பெற்றிருக்கிற இந்த விடுதலை வாழ்வை, நம்பிக்கையினால் அவருக்கு ஏற்புடையவராய் மாறியிருக்கிற இந்த புனித வாழ்வை நாம் இறுதி வரை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தவறுகிற நேரங்களுக்கு எல்லாம் நீதியின் தேவனாக இருந்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். கணக்கு கொடுக்க நீங்கள் தயாரா? ஆமென்.
இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே, இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகள்.